මීළඟට ශානක්‍යන් රාසමාණික්කම් කරුමන්ත්‍රී තුමා ඔබතුමාගේ අවස්ථාව.
බොහොම ස්තුතියි. අද දවසේ විශේෂයෙන්ම මේ සභාවේ හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් පස් දෙනෙක්ගේ ශෝක ප්‍රකාශ පවත්වන දිනේ ඉතින් මේ අවස්ථාවේදී පැමිණ සිටින ඒ පවුල්වල සියලු දෙනාටම අපගේ පක්ෂයේ වෙනුවෙන් අපේ ශෝකය ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම අද දවසේ මම හිතන්නේ මේ ශෝක ප්‍රකාශ සඳහා මේ ශෝක ප්‍රකාශ සිදු කරන මන්ත්‍රීවරු පස් දෙනා ගැනම විශාල කරුණු රාශියක් මම හිතන්නේ මන්ත්‍රීවරුන්ට කියන්න තියෙනවා. මොකද අද මම හිතන්නේ ලයිස්ට් බැලුවොත් ඉතාම දිග ලයිස්ට්ුවක් තියෙනවා. ඒ වුණත් හැම මන්ත්‍රීවරයා ගැනම අපිටත් කතා කරන්න කාලය සම්බන්ධ ගැටලුවක් තියෙන නිසා ප්‍රකාශ කරන්න බෑ. හැබැයි යම් කාරණා කීපයක් කියනවනේ. විශේෂයෙන්ම මාලිනී ෆොන්සේකා මහත්මිය පිළිබඳව මම හිතන්නේ එතුමිය පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරියක් වගේම සිනමා ශාස්ත්‍රයේ විශාල මෙහෙවරක් මේ රටට සිදු කරා. මම හිතන්නේ එතුමිය පිළිබඳව දෙමළ ජනතාවගෙත් එතුමියගේ ප්‍රේක්ෂකයෝ මම හිතන්නේ මට පෙර කතිකේ කිව්වා පක්ෂ පාට ભેදයකින් තොරව ඇයට ප්‍රේක්ෂකයෝ හිටියා කියලා. ඒ වගේම තමයි එතුමිය දෙමළ ජනතාව අතරෙත් ඉතාමත්ම ජනප්‍රිය නිළියක්. මම හිතන්නේ පයිලට් ප්‍රේමනාත් වගේ චිත්‍රපටවල සිවාජි ගණේෂන් මැතිතුමත් එක්ක රඟපාලා එතුමිය දෙමළ ජනතාව අතරෙත් ඉතාමත්ම සුවිශේෂී චරිතයක්. ඉතින් එතුමියගේ පාක්ෂිකයන්ට එතුමියගේ ආධාරකරුවන්ට පවුලේ සියලු දෙනාටම විශේෂයෙන්ම ශෝකය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි මම ලකී ජයවර්ධන මහත්මයා ගැනත් ඇත්තරම මම පාසලේ මම මගේ දිස්ත්‍රික්කයේ මඩකලපුණත් මම පාසල් ගියේ මහනුවර. ඉතින් මහනුවර දිස්ත්‍රික්කයේ මම පාසල් යන කාලේ එතුමාගේ සේවය පාසල් යන සිසුවෙක් වශයෙන් මට දැක ගන්න අවස්ථාව තිබුණා. ඒක නිසා එතුමටත් මගේ ශෝකය එතුමගේ පවුලේ සමාජිකයන්ටත් මගේ ශෝකය මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි WBA ඒකනායක මහත්මයා පිළිබඳවත් එතුමගේ පවුලේ සියලු දෙනාට ශෝකය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි පිලපිටිය මහත්මයා පිළිබඳව මම හිතන්නේ අවේරත්න පිලපිටිය මහත්මයා මගේ සීයත් එක්ක එකට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් කටයුතු කරපු පුද්ගලයෙක් SM රාසමාණික මහත්මයාත් සමග 1960 ගණන්වල එතුමා පාර්ලිමේන්තු හිටියේ. එතුමා පිළිබඳවත් යම් කිසි අදහසක් කියන්නවනේ. විශේෂයෙන්ම අවේරත්න the late honorable අවේරත්න පිලපිටිය was a distinguished politician hailing from Sabaragamuwa. Mr. Pilapitiya was born in 1925 and lived until the age of 98 at the time of his demise. He first entered the parliament by winning the March 1960 parliament election representing the Kalawana constituency. And throughout his political career, Mr. Pilapitiya contested the Kalawana seat 5 times as a candidate of the United National Party in the parliamentary elections held in March 1960, July 1960, 1965, 1970 and 1977. Notably, he emerged victorious in 3 of these contests, specifically in the elections of March 1960, 1965 and 1977. His dedication and leadership qualities led him to the position of Deputy Minister for Posts and Telecommunications, a role he executed with distinction. In addition to his parliamentary contributions, Mr. Pilapitiya ventured into regional politics by running for and winning the first Sabaragamuwa Provincial Council election in 1988 under the United National Party's ticket, subsequently becoming the Chief Minister. He further served as a governor of Uwa province, exhibiting his commitment to public service for nearly 4 decades. Mr. Pilapitiya's name became synonymous with discussions surrounding the Sri Lankan constitution, as his appointment to the Kalawana constituency during the 1977 parliamentary election sparked legal disputes, triggering a significant constitutional crisis. In response, a proposal surfaced to resolve the situation by splitting the constituency into 2 seats, allowing Mr. Pilapitiya to regain his position under the revised 1978 constitution with subsequent by-elections. Demonstrating remarkable statesmanship, he chose to resign from parliament before the crisis escalated, thus contributing to his peaceful resolution. So there's a lot more to say about Mr. Pilapitiya, but in the interest of time, I will limit my interventions about him to that. And also, finally, about Mr. R. Sambandhan, who was the leader of the Tamil National Alliance and also our party, and also was an opposition leader, so I have to say a few words on behalf of him. Mr. Sambandhan served this house for over half a century across multiple chapters of Sri Lanka's post-independence history. His parliamentary career was not just long, it was principled. It was shaped by an unwavering commitment to justice, to democracy, and most of all, to the dignity and political rights of the Tamil people. He believed in meaningful power sharing, in reconciliation without erasure, in accountability, in a just and honorable solution to the national question. He sought peace, not surrender. He spoke gently, but the truth he carried thundered through the halls and beyond of this parliament. What set Mr. Sambandhan apart was not just his intellect or experience, but his moral clarity. He refused to abandon our cause, even when it was politically inconvenient or personally costly. And through it all, he conducted himself with a grace that earned the respect of both allies and adversaries. He believed in dialogue, but never at the cost of principle. He carried the mandate of a wounded and often silenced community, and he carried it with immense grace and discipline. One important aspect of Mr. Sambandhan's political life was his engagement during the period of the Indo-Lanka Accord. While he was not a direct party to the agreement, he recognized the potential it held to create a framework for devolution and reconciliation. He maintained a constructive and principled engagement with India, not for narrow political gain, but in pursuit of a sustainable and just solution to the national question. He consistently urged both Colombo and New Delhi to uphold the spirit of the Indo-Lanka Accord, to deliver devolution beyond mere words, and to implement the 13th Amendment meaningfully, and to move forward to a federal arrangement. He believed that external actors had a role to play, but that ultimately a solution must come from within, from a genuine commitment by all communities to exist with equality. I think another significant moment in his career was during his tenure as the leader of the opposition, when President Maithripala Sirisena, during the coup, appointed Mahinda Rajapaksha as the leader of the opposition of Sri Lanka. Mr. Sambandhan took the responsibility upon himself to uphold democracy, and he went to court, he went to Supreme Court. I think he was the petitioner in that case that led to President Maithripala Sirisena having to reverse his decision. So Mr. Sambandhan's contributions has not just been for the Tamil community, but it has been for the entire country. And to this house, I say, in remembering Mr. Sambandhan today, let us reflect on what he stood for: meaningful reconciliation, equal rights, and a country where no community must beg for dignity. That is the unfinished work of this parliament. That is the duty we inherit from him. Engudiya Marinda Talever, Ayya Sambandhan Avargalai Petti, Orusila Vaarthigal Tamilayum Naan Miga Mukkiyamaga Solla Vendum. Ayya Sambandhan Avargalai, எங்களுடைய கட்சியினுடைய சாவ தலைவர் தந்தை செல்வா அவர்கள் பல தடவைகளிலே அரசியலிலே ஈடுபடுமாறு அழைத்த பொழுதும் அவர் பல சந்தர்ப்பத்திலே அதை நிராகரித்திருந்தார். அவர் முழுநேர அரசியலிலே ஈடுபடுவதற்கு முன்பாக அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர். பலருக்கு தெரியாத விடயம், எனக்கும் இது இன்னொருவர் சொல்லிதான் தெரியும், அவர் அரசியலுக்கு வரும் பொழுது அவர் முழுநேரமாக தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்து அந்த சட்ட தொழிலை முழுமையாக விட்டு முழுநேர அரசியலுக்கு வந்தவர். அவரிடம் ஒருவர் பேசிய பொழுது, நீங்கள் சட்டத்துறையில் என்னிடம் இந்த விடயத்தை சொன்னவர் நான் மறந்துவிட்டேன், ஆனால் அந்த சொன்ன விடயம் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. நீங்கள் சட்டத்துறையை ஏன் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன விட, நான் சட்டத்துறையை விட்டிருந்தாலும் கூட நான் என்னுடைய வாதங்களை முன்வைக்கிறது நான் நிறுத்தவில்லை. நான் நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை என்ற அந்த வழக்கை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அவர் சட்டத்துறையிலே இருக்கும் பொழுது, அவர் நினைக்கிறேன் முழுநேர அரசியலுக்கு வரும் பொழுது, 700க்கு அதிகமான கேசஸை விட்டு தான் முழுநேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தார். ஆனால் அவர் சொன்னபடியும், நான் சட்டத்துறையிலே இருந்து விலகி வந்தாலும் நான் ஒரு வழக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன், அதுதான் இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற வழக்கு. அவருடைய காலப்பகுதியிலே அவர் பல தலைவர்களுடன் இணைந்து செயல்பட்டார். எங்களைப் போல இளைஞர்களுக்கு இல்லாத இன்று என்னுடைய வயதை சேர்ந்தவர்களுக்கு சம்பந்தன் ஐயாவை தான் தெரியும், அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதியை தான் தெரியும். ஆனால் அவருடைய இளம் வயதிலே அவர் தமிழ் மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். அவர் என்னை சந்திக்கும் பொழுது, எந்த சந்தர்ப்பத்தில் என்னை சந்தித்தாலும் அவர் மறக்காமல் ஒரு விடயத்தை சொல்லுவார். என்னுடைய பார்ட்னர் சீமு ராசமாணிக்கம் ஐயாவும் அவரும் பனாகுட சிறைச்சாலையிலே தாங்கள் ஒன்றாக இருந்ததாக, அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து சிறையிலே அவர் இருந்ததாகவும், என்னுடைய பார்ட்னருடன் தான் ஒன்றாக சிறையிலே இருந்ததாக அந்த விடயத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட முன்பாக பல போராட்டங்களில் ஈடுபட்டு அவர் தமிழ் இனத்துக்காக அவருடைய அந்த ஆளுமை, அவருக்கு தெரிந்த தகவல், தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கின்றது, நாங்கள் இன்டர்நெட்டை பாவித்தாலும் கூட எங்களை விட அதிகமான தகவல் அவர் வைத்திருப்பார். அவர் புள்ளி விவரங்களை மிக அழகாக சொல்லுவார். அவர் இந்த நாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மை சமூகத்துடைய வீதம் எவ்வளவு தூரம் அதிகரித்திருக்கின்றதை, எத்தனை வீதத்தை அதிகரித்திருக்கின்றதை இன்டர்நெட்டை பாவிக்காம சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு தகவல் வைத்திருந்த ஒரு பெரும் தலைவர் தான் ஐயா சம்பந்தன் அவர்கள். அவர் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே சென்ற பொழுது சம்பந்தன் ஐயா அவர்கள் இளம் வயதிலே எவ்வாறு செயல்பட்டிருந்தார் என்றதை பற்றி அங்கே இருந்த ஒரு முதியவர் என்னிடம் சொல்லியிருந்தார். அவரிடம் சொன்னவுடையும், தம்பி நீங்கள் பொத்துயில் துறக்கம் பொலிகண்டி போராட்டம் எல்லாம் நடத்துறீங்க, ஆனால் சம்பந்தன் ஐயா அவர்கள் 60ஆம் ஆண்டுகளிலே ஒரு வீதி ஒன்று மூடப்பட்டதாகவும், அந்த வீதியை ராணுவத்தினர் மூடியதாகவும், அந்த வீதியை திறக்குமாறு பல போராட்டங்களை முன்னெடுத்து ராணுவம் அந்த வீதியை திறந்து விடுவதற்கு அனுமதிக்காத பொழுது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு இளம் சட்டத்தரணியாக நடு வீதியிலே ஒரு கதிரையை வைத்து அந்த ராணுவத்தினுடைய வாகனங்களை தன்னை கடந்து செல்வதாக இருந்தால் தன்னை தாண்டி தனக்கு மேலாகத்தான் போக வேண்டும் என்று நின்றதுக்கு பிறகு அந்த வீதியை மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டதாக அங்கே இருந்த ஒரு முதியவர் சொன்னார். அவருடன் சொன்னார், அவருடைய துணிச்சல் அவருக்கு இருந்த அந்த அளவு துணிச்சல் வேற எவருக்குமே அந்த காலப்பகுதியிலே இருக்கவில்லை. ஒரு இளம் சட்டத்தரணியாக, இன்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பல போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட ஒரு சட்டத்தரணியாக அந்த போராட்டங்களை அவர் முன்னெடுத்தவர். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அதிலே மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும், இதுதான் மிக பிரதானமான விடயம். 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழ் மக்களை முழுமையாக நாங்கள் அழித்து விட்டோம், இனி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு என்ற விடயத்தை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டிய தேவையில்லை, இந்த நாட்டிலே இனி தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றபடிதான் வாழ வேண்டும், ஏனென்றால் யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் வென்றுவிட்டது என்ற ஒரு மனநிலை இருந்த பொழுது மீண்டும் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் தீர்வொன்று தேவை, தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான சகல தகுதியும் உள்ள ஒரு இனம், ஒரு தேசிய இனம் என்றதை மீண்டும் வலியுறுத்தியது எங்களுடைய மதிப்புக்குரிய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் தான். அன்று 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை தாங்கி அவர் தொடர்ச்சியாக அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் வென்றது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்தார். 2010ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டிலும் கூட 88-89 வயதிலே திருவண்ணாமலை மக்கள் அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நாங்கள் இன்று 2025ஆம் ஆண்டிலையும் தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் தீர்வு வேண்டும், தமிழ் மக்களுக்கு தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று பேசுவதற்கு இந்த வழியை, ஜனநாயக அரசியலில் இந்த வழியை ஏற்படுத்தி தந்த பெருமை எங்களுடைய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயாவுக்கு தான் சேரும். அந்த வகையிலே அவருடைய இழப்பு வெறுமனே தமிழ் இனத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல, அதே போலதான் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஐயாவுடைய வாழ்க்கையை முழுமையாக சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த இனத்துக்காக அர்ப்பணித்தது தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவருடைய மகன், அவருடைய மகள், அவர் இரு மகன்களும் முழுமையாக தங்களுடைய நேரத்தை சம்பந்தன் ஐயா அவருடைய நலனுக்காக, அவர்களுடைய நலனுக்காக அவரை பார்த்துக் கொள்வதிலே அவங்களுடைய முழு நேரத்தை செலவழித்தார்கள். ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்காக செயல்படுவதற்கு அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு பக்கபலமாக நின்றார்கள். நாங்கள் அந்த ஐயாவை சந்திக்க அந்த இல்லத்துக்கு போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உபசரிப்பு செய்து, எங்களை மாத்திரமல்ல அவரை சந்திக்கவாறு எவராயிருந்தாலும் அவர்களுக்கு உபசரிப்பு செய்தது அவருடைய குடும்பத்தினர் தான். ஐயாவுக்கு இந்த தமிழ் மக்களுக்காக தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு துணையாக பக்கபலமாக அவருடைய குடும்பத்தினர் நின்றார். அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும். அவருடைய இழப்பு தமிழ் இனத்துக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கும் ஒரு இழப்பு அது. நான் அவருடன் பல கூட்டங்களுக்கு 2020 நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு இரு விடயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் நினைக்கிறேன் என்றால் இன்று விட்டால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. 2020 பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 3-2 பெரும்பான்மையுடன் கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கம் இருந்த பொழுது என்னுடைய முதலாவது முறை நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது. அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் அச்சப்படாமல் எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கலாம் என்று அந்த 88 வயதிலே அவர் எங்களுக்கு காட்டிருந்தார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு நினைக்கிற ஒரு கன்னி அமர்வு ஏதோ ஒரு அமர்விலே கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் உரையாடி சென்றதுக்கு பிறகு தேநீருக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்க பாதைக்கு போகும் பொழுது அந்த நேரத்திலே பசில் ராஜபக்சே அவர்கள் வந்திருந்தார். நீங்கள் தேநீர் குடிக்கிறதுக்கு வரவில்லையா ஐயா என்று கேட்டார். கேட்ட பொழுது சொன்னார், உங்களுடைய தம்பியினுடைய உரையிலே தமிழ் மக்களுக்கு தேநீர் குடிக்கிற அளவுக்கு எதுவும் நீங்கள் பேசுனீங்களா என்று நேரடியாக கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கம் அவர்களை சந்தித்த பொழுது பல சந்தர்ப்பங்களில் அரசியல் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவரிடம் பேச சென்ற பொழுது சில சில குழப்பங்கள் வரும் பொழுது மீண்டும் 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 இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வழங்காவிட்டால் நாங்கள் இணங்க மாட்டோம் என்றதை வலியுறுத்தியிருந்தார். அவ்வாறு சம்பந்தன் ஐயாவிடம் பல விடயங்களை என்னால் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக படிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடன் கற்றுக்கொண்ட பாடங்களை எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுக்காக சரியாக பயன்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இன்னும் பலர் பேசியிருக்கிறார்கள், அவருக்கும் நாங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். ஐயாவை பற்றி பேசுறேன் சொன்னால் நீண்ட நேரம் உரையாடலாம், ஆனால் என்னுடைய உரையை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இன்று இந்த அஞ்சலி செலுத்தப்படும் அனைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.